வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
அருமையான நேயர்களே, இன்றும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கும் முன்னதாக நேயர் ஒருவரின் கடிதத்தை வாசிக்க விரும்புகிறேன். காலையில் ஒலிபரப்பாகவும் தங்களது வேத ஆராய்ச்சி என்ற நிகழ்ச்சியினை கடந்த 2 ஆண்டுகளாக கேட்டு மிகுந்த பயனடைவதோடு வேதம் உரைக்கும் உண்மையின் வாழ்க்கை நெறிகளை அறிந்து அதன்படி என்னால் இயன்ற அளவிலே வாழ்ந்து வருகிறேன் என்று எழுதியிருக்கிறார். இதைப்போல எண்ணற்ற நேயர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே பயனடைந்து வருகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்களை சிருஷ்டித்தவரே, எங்களை காப்பாற்றுகிறவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, இந்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் தாழ்மையோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக வேதத்தை முறையோடு கற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பை எங்கள் ஜீவிய காலத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் இந்த உம்முடைய வார்த்தைகள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, கவலையோடும் துக்கத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் மனவேதனையோடும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் தனிப்பட்ட விதத்தில் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தருளும். உம்முடைய வசனங்கள் அவருடைய இருதயங்களிலே ஆழமாய் எழுதப்படட்டும். முடிவு பரியந்தம் அந்த வசனங்கள் அவளை வழி நடத்தட்டும். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக அவளோடு காத்திருக்கிற அருமையான நேயரே, கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் 2 கொரிந்தியர் 7 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். குறிப்பாக 1 வசனத்திலே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்று ஆரம்பிப்பது, 6 அதிகாரம் கடைசி வசனத்திலே நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். கர்த்தர் அவ்வாறு வாக்கு கொடுத்திருப்பதனாலே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசோசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு நம்மை பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எப்படி பரிசுத்தமாக முடியும்? கர்த்தருடைய வார்த்தையே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை வசனத்தினாலே சுத்திகரிக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். மாம்சத்துக்குரிய பாவம் என்றால் என்ன, ஆவியினாலே உண்டாகும் பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் முதலாவது சிந்திக்க வேண்டும். மாம்சத்துக்குரிய பாவம் என்பது நாம் சரீரத்திலே செய்யும் பாவங்கள். மாம்ச இச்சை, கட்டுக்கடங்காத பசி, போதை தரும் பொருட்களை பயன்படுத்துதல், பெருந்தீனி, இதுதான் மாம்சத்துக்குரிய பாவம். இது அசுத்தமான காரியங்கள். நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட பாவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கப்படுகிறது. இதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். குடிப்பது பாவமல்ல என்று சொல்கிற பலர் உண்டு. பல வகைகளிலே அது விளம்பரப்படுத்தப்படுகிறது. சில நாடுகளிலே ஒரு குறிப்பிட்ட வகை மதுபானத்தை குடிக்கிறவர்களே முதிர்ச்சி பெற்றவர்கள், அறிவுள்ளவர்கள், வெற்றி பெறுகின்ற மனிதர்கள் என்றும் விளம்பரப்படுத்தப்படுகிறது. ஆனால் குடிக்கு அடிமையாக இருப்பது மாம்சத்திற்குரிய பாவம். ஆபகூக் 2:15 என்ன சொல்கிறது? தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையில் வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. குடிப்பழக்கத்தை தேவன் கண்டிக்கிறார். மாம்சத்துக்குரிய மற்றொரு பாவம் மனிதனுடைய சரீரத்தையும் பாலுறவையும் மட்டுமே முக்கியத்துவப்படுத்தும் புத்தகங்கள். இப்படிப்பட்ட பாவங்களை தூண்டுகிற புத்தகங்கள், இணையதளங்கள், செல்போன் செய்திகள், அத்தனையுமே தேவன் அருவருக்கும் காரியங்கள்தான். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களிடத்திலே ஒரு தகப்பனாக நடந்து கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று சொன்னாலும் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனிடத்திலே செயல்படுவது போல அவர் உங்களிடத்திலே செயல்பட முடியாது. அடுத்ததாக ஆவியில் உண்டான பாவம் என்றால் என்ன? மற்றவர்களை குறித்து குறைவாக பேசுவது, மாயையான வாழ்க்கை, பெருமை, அவிசுவாசம், பொறாமை, எல்லாமே ஆவியிலே செய்யப்படுகின்ற பாவம். இன்றைக்கு பலர் நான் குடிக்கிறதில்லை, புகைப்பிடிக்கிறதில்லை, சீட்டு விளையாடுகிறதில்லை என்று சொல்வார்கள். அவருடைய வாயிலே ஒருவேளை புகை எழும்புகிறதில்லை, ஆனால் அவர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இருதயத்தின் நிறைவினாலே அந்த வாய் மற்றவர்களை பாதிக்கும்படியாக பேசுகிறதா? எனவேதான் பவுல் சொல்கிறார், எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். எபிரேயர் ஆக்கியோன் எழுதுவதை கவனிப்போம். எபிரேயர் 12:13-14 ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சேவைப்படுத்துங்கள். கிறிஸ்துவே என்னுடைய நீதி, கிறிஸ்துவே என்னுடைய பரிசுத்தம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் என்னுடைய வாழ்க்கைக்கும் அவருடைய பரிபூரணத்திற்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது என்ன? அவ்வளவு பெரிய இடைவெளி இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் நமது வாழ்க்கையிலே பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ அவர் நம்மை அழைக்கிறார். 2 கொரிந்தியர் 7:2 எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. பவுல் மிக தெளிவாக உங்களில் ஒருவருக்கும் நான் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை என்கிறார். பலவிதமான பணித்திட்டங்களுக்காக காணிக்கை சேகரிக்க வரவில்லை. எல்லா கிறிஸ்தவர்களுமே இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சில ஊழியங்களிலே குறிப்பிட்ட காரியத்திற்காக என்று வாங்கப்படுகிற தொகை அந்த குறிப்பிட்ட காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதில்லை. திருச்சபை ஊழியர்களும் சுவிசேஷ பணியிலே இருக்கிறவர்களும் எந்த காரியத்திலேயும் விசுவாசிகளிடத்திலே அநியாயம் செய்யக்கூடாது. பவுல் மிக தெளிவாக நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனுக்கும் வஞ்சனை செய்யவும் இல்லை என்கிறார். 2 கொரிந்தியர் 7:3 உங்களை குற்றவாளிகளாக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. பவுல் ரோம விசுவாசிகளை நேசித்தார். அவர்கள் எப்பொழுதும் பவுலப்போஸ்தலனுடைய இருதயத்திலே இருக்கும் மக்களாய் இருந்தார்கள். வசனம் 4 கவனியுங்கள். மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்குண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே அவர்களை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு எப்படி இவர் அவர்கள் மூலமாக ஆறுதலினாலே நிறைந்தார், அவருடைய பூரண சந்தோஷத்திற்கான காரணம் என்ன, இவற்றை சொல்லுகிறார். வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 7:7-9 வரை. அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. இது எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இல்லையா? பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதிய முதல் கடிதம் மிக கூர்மையான ஒரு கடிதம். அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தைகள் என்றும் மாம்சத்திற்கு அடுத்தவர்கள் என்றும் கூறினார். அங்கே நடைபெற்ற ஒழுக்கக்கேடான காரியங்களை கண்டித்தார். எப்படி தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். பவுலப்போஸ்தலன் சொன்னபடியே அவர்களும் செய்தார்கள். இப்பொழுது தீத்து பவுலை சந்திக்கும்படியாக பிலிப்பி பட்டணத்திற்கு வந்தபொழுது கொரிந்து சபை பாவமான மனிதனை சபையை விட்டு புறம்பாக்கியது என்றும் அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி துக்கப்பட்டு விட்டான் என்பதையும் பவுல் அறிந்து கொண்டார். எனவே பவுல் இந்த 2வது நிருபத்தை எழுதி அந்த மனிதனை மன்னித்து அவனுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும் என கூறுகிறார். ஏனென்றால் அவன் துக்கத்திலேயே மூழ்கி போய்விடக்கூடாது என்பதை குறிப்பிடுகிறார். மீண்டுமாக அவன் சபை ஐக்கியத்திற்குள்ளே அரவணைப்பிற்குள்ளே கொண்டுவரப்பட வேண்டும். பவுலப்போஸ்தலன் தீத்துவிற்காக எபேசுவேலை சில காலம் தங்கியிருந்தாலும் பின்னர் அவர் த்ரோவா பட்டணத்திற்கு வந்தார். அங்கே காத்திருந்தார். இன்னும் தீத்து வரவில்லை என்றபடினாலே அவர் தன்னைத்தானே கடிந்து கொண்டவராக, அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை நான் எழுதியிருக்க கூடாதோ, நானே நேராக அங்கே சென்றிருக்க வேண்டுமோ என்று துக்கப்பட்டார். அப்படிப்பட்ட எண்ணங்களோடுதான் அவர் பிலிப்பி பட்டணத்திற்கு சென்றார். அங்கே தீத்துவை சந்தித்தார். தீத்து கொரிந்து பட்டணத்து சபையின் நிலைமையை தெளிவாக அறிவித்தார். ஒருவேளை இதை கவனித்துக் கொண்டிருக்கிற சிலர், வார்த்தைக்கு வார்த்தை பவுலப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் தான் இந்த கொரிந்து சபைக்கு கடிதத்தை எழுதினார் என்று நினைத்தேன், அப்படி இல்லையா என்று வியக்கலாம். அது சரிதான், இது கர்த்தருடைய வார்த்தைதான். அப்படியென்றால் எப்படி பவுலப்போஸ்தலன் தன்னைத்தானே கடிந்து கொள்ள முடியும்? ஏனென்றால் பவுலப்போஸ்தலனும் நம்மை போல ஒரு மனிதன்தான். பவுல் எப்படி நம்மை போன்ற ஒரு மனிதன் என்பதை நாமும் அறிந்து கொள்ளும் வண்ணமாகவே தேவனே பவுல் இவ்வாறு எழுதும்படியாக செய்திருக்கிறார். அதேவேளையிலே பவுலப்போஸ்தலன் எவ்வளவு இளகிய மனதுள்ளவர் என்றும் திருச்சபை மக்கள் மேலே எவ்வளவு அன்பும் கரிசனையும் உள்ளவர் என்றும் நாமும் அவ்வாறே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அதை எழுதியிருக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு பாடம் இங்கே நமக்கு இருக்கிறது இல்லையா? பவுலப்போஸ்தலன் தீத்து மூலமாக கொரிந்து சபையை குறித்த செய்தியை கேட்டபொழுது நான் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் என்றார். எங்களுக்குண்டான சகல உபத்திரவத்திலேயும் கூட பூரண சந்தோஷமாயிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராவது கூட பல காலங்களுக்கு முன்பு தாங்கள் காயப்பட்ட ஒரு இருதயத்திற்கு ஒரு அன்பின் கடிதத்தை எழுதலாம். அப்படி எழுத தீர்மானித்திருக்கிற நபர் நீங்கள் என்றால், நீங்கள் செய்த காரியத்தை குறித்து வருத்தப்படுகிறீர்கள் என்றும் காரியங்களை சரி செய்ய விரும்புகிறீர்கள் என்றும் எழுதுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்கிறீர்கள் தெரியுமா? அவர்களை பரிபூர்ணமான சந்தோஷத்திற்குள்ளே வழி நடத்துகிறீர்கள். நாம் எல்லாருமே அதிகமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். தொடர்ந்து பவுலப்போஸ்தலன் தனிப்பட்ட விதத்திலே சில காரியங்களை விவரிக்கிறார். அதாவது மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது சரீரத்திற்கு இளைப்பாறுதல் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டவன் என்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும்பொழுது இவையெல்லாம் பவுல் ஏன் எழுதினார் என்று சிந்திக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த பவுலை ஆறுதல் படுத்த தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்தினார். எப்படி? தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்கிறார். நீங்களும் கர்த்தருடைய பரிசுத்தவான் ஒருவருக்கு ஆறுதலை கொடுக்கிற ஒருவராக அல்லது உதவி செய்கிற ஒருவராக இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்கள் போதகரிடத்திலே கடைசியாக நீங்கள் எப்பொழுது சென்று, ஐயா உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் கடினமாக உழைப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், கர்த்தருக்காக நீங்கள் உறுதியாக நிற்பதை குறித்து சந்தோஷப்படுகிறோம், நாங்களும் உங்களுக்கு துணையாக நிற்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று கடைசியாக எப்பொழுது கூறினீர்கள்? அப்படி நீங்கள் கூறியிருப்பீர்கள் என்றால் அது அவர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். உங்களிலே சிலர் அவ்வப்பொழுது உங்கள் கடிதங்களினாலும் தொலைபேசி மூலமாகவும் எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள். அது உண்மையாகவே கர்த்தருக்குள்ளே எங்களை மகிழச் செய்கிறது. சிலர் SMS அனுப்புகிறீர்கள், உங்களையும் பாராட்டுகிறோம். மேலும் பவுல் சொல்வது என்ன? அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்குண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் எந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலே நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாக சந்தோஷப்பட்டேன் என்று சொல்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் தீத்துவை ஆறுதல் படுத்தினீர்கள், தீத்து என்னை ஆறுதல் படுத்தினான். சில இடங்களுக்கு நாங்கள் ஊழியர்களுக்கு செல்லும்பொழுது சிலர் வந்து சொல்லுவார்கள், என்னுடைய மாமா உங்களுடைய நிகழ்ச்சியை ஒழுங்காக கேட்கிற ஒருவர், அவர் உங்கள் நிகழ்ச்சி மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று கூறுவார்கள். இப்படி நாங்கள் கேள்விப்படுகிற பல சாட்சிகள்தான் தொடர்ந்து இந்த கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்களை உந்தி தள்ளுகிறதாய் இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் எழுதிய வார்த்தைகளை வாசித்து கொரிந்து சபையார் செய்த நல்ல காரியங்களை தீத்துவினிடத்திலே அவர்கள் கூறினார்கள். பிரியமானவர்களே, மற்றொருவரை குறித்த நல்ல காரியங்களை அவர்களிடத்திலே சொல்ல தயங்க வேண்டாம். சில வார்த்தைகளை சொல்லி நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதனாலே எந்த விதத்திலேயும் நமக்கு குறைவு ஏற்பட போகிறதில்லை. அதே வேளையிலே கேட்கிறவர்களுடைய இருதயங்களையும் காதுகளையும் நாம் குளிர பண்ணுகிறோம். 8 வசனத்திலே சொல்லும்பொழுது, நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தாலும், அது கொஞ்ச காலம்தான் உங்களை துக்கப்படுத்தினது என்பதை அறிந்திருந்தாலும் அதை குறித்து நான் மனஸ்தாபப்படுகிறேன், ஆனால் இப்பொழுது நான் மனஸ்தாபப்படுகிறதில்லை என்கிறார். பிரியமானவர்களே, மனம் திரும்புதலும் கண்ணீர் வடித்தலும் ஒரே காரியம் அல்ல. 2 கொரிந்தியர் 7:10, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. உண்மையான மனம் திரும்புதலை குறித்து கர்த்தர் இங்கே விளக்கம் கொடுத்திருக்கிறார். மனம் திரும்புதல் என்பது மனதிலே ஏற்படுகிற மாற்றம். தேவனை அறியாத மக்களிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஒருவர் விசுவாசியாகும்பொழுது என்ன நடக்கிறது? அவர்களுடைய மனதிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு காரியத்தை விட்டு மற்றொரு காரியத்தை நோக்கி திரும்புகிறது. தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்பொழுது இதை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1:9, நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அது மனதிலே ஏற்பட்ட ஒரு மாற்றம். இது எப்படி நடைபெற்றது? முதலாவதாக அவர்கள் கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பினார்கள். பவுலப்போஸ்தலன் அவர்கள் அண்டையிலே வந்தபொழுது விக்கிரக ஆராதனைக்கு எதிராக அவர் பிரசங்கிக்கவே இல்லை, இயேசு கிறிஸ்துவை குறித்துத்தான் பிரசங்கித்தார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக திரும்பினார்கள், ஆனால் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருந்தார்கள். விசுவாசத்தோடு அவர்கள் இயேசுவை நோக்கி அவர்கள் திரும்பிய பொழுது நடைபெற்றது என்ன? அவர்கள் விக்கிரகங்களை விட்டு திரும்பினார்கள். அதுதான் மனம் திரும்புதல். அதுதான் ரட்சிக்கப்படாதவர்கள் மனம் திரும்புவது என்பது. ரட்சிப்பிற்கு நேராக அவர்கள் மனம் திரும்பினார்கள். எனவே கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது இயேசுவின் அன்புதான். அவர்கள் இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பும்பொழுது கிறிஸ்து மேலே முன்பு இருந்த அவிசுவாசத்தினின்று அவர்கள் திரும்புகிறார்கள். அவருடைய முழு வாழ்க்கையும் கிறிஸ்துவை நோக்கி திரும்பும்பொழுது அவர்கள் மற்ற காரியங்களை விட்டு மனம் திரும்புகிறார்கள். மேலும் விசுவாசிகள் தவறான திசையிலே போய்க் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களை பார்த்தும் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். ஒரு விசுவாசி தொடர்ந்து பாவத்திலே சென்று கொண்டிருப்பான் என்றால் அவன் மனம் திரும்ப வேண்டும். சிலர் கண்ணீர் வடிப்பார்கள். அவ்வாறு கண்ணீர் வடிப்பதனாலே உண்மையாகவே அவர்கள் மனம் திரும்பிவிட்டார்கள் என்று சொல்ல முடியாது. அது லௌகீக துக்கம் என்றும் மரணத்தை உண்டாக்குகிறது என்றும் 10 பின்பகுதியிலே பார்க்கிறோம். சில மிக பழைய வாகனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதன் சத்தம் மிக அதிகமானதாயிருக்கும், ஆனால் அது மிக மெதுவாகவே ஊர்ந்து செல்கிறதாய் காணப்படும். அதேபோலத்தான் சிலர் வெளிப்படையாக கண்ணீர் வடிப்பார்கள். பார்க்க பெரிய ஒரு மனம் திரும்புதலைப் போல காணப்படும், ஆனால் மனதின் ஆழத்திலே மாற்றம் ஏற்பட்டிருக்காதே. தாங்கள் சென்ற அந்த பழைய வழியிலேயேதான் அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த கொரிந்து விசுவாசிகளின் மனம் திரும்புதல் உண்மையானதாயிருந்தது. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 11 முதல் 13 வரை வாசிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கமடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன். இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவனுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். அவர்களுடைய உண்மையான மனம் திரும்புதலை குறித்து பவுலோ போஸ்தலன் அவர்களை பாராட்டுகிறார். 14 முதல் 16 வசனம் வரை வாசிக்கிறேன். இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்து உடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிட்டே. மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாயிருக்கிறது. ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறதென்று சந்தோஷப்படுகிறேன். இங்கே பவுலப்போஸ்தலன் தன்னுடைய உள்ளம் திறந்து கொரிந்து சபையாரை குறித்த எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார். அவருடைய உள்ளம் பூரண சந்தோஷத்தினாலே நிறைந்திருக்கிறது. அவர் ஆறுதல் படுத்தப்பட்டார். இந்த ஆறுதலை தேவனே அந்த சபை மக்கள் மூலமாக பவுலுக்கு கொடுத்தார் என்று சொல்லலாம். ஒரு திருச்சபையிலே மக்கள் மனம் திரும்புகிறார்கள் என்றால் அது அந்த போதகருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் ஒரு காரியம். கொரிந்து சபை மக்கள் தீத்துவை ஏற்றுக்கொண்டது போல உடன் ஊழியர்களை திருச்சபை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பொறுப்பானவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இந்த எல்லா சந்தோஷத்தையும் தேவனே ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார். நிகழ்ச்சி கேட்ட எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களிலே இரண்டு காரியங்களை நான் உங்களுக்கு குறிப்பாக நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து மாம்சத்தில் ஏதாவது பாவத்திற்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளை குறித்து ஒரு பட்டியலை பவுலப்போஸ்தலன் கலாத்தியர் 5 அதிகாரத்திலே கூறியிருக்கிறார். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம் என்று குறிப்பிடுகிறார். மேலும் ஆவிலே செய்யப்படும் பாவங்களை குறித்தும் தொடர்ந்து அவர் எழுதியிருக்கிறார். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், இவை எல்லாமே ஆவியிலே நாம் கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள்தான். எந்த ஒரு பாவம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறதா இருந்தாலும் அதை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்வோமா? இரண்டாவதாக, நம்முடைய மனம் திரும்புதல் ஒரு உண்மையான மனம் திரும்புதலாய் இருக்க வேண்டும். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்பிற்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அப்படிப்பட்ட மனம் திரும்புதலே நமக்கு அவசியம். வெளிப்பிரகாரமான துக்கம் மட்டும் இருக்கும் என்றால் அது பயனற்றது. ஒருவேளை உள்ளான மாற்றத்தினாலே வெளிப்படையாக துக்கப்படுவது தவறல்ல. ஆனால் வெளிப்படையாக பாவத்தை குறித்து துக்கப்பட்டுவிட்டு மெய்யாய் மனம் திரும்பவில்லை என்றால் அது பரிதாபமான ஒரு நிலைமைக்கு நம்மை கொண்டு சென்றுவிடும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்த்தும் காரியங்களை குறித்து இன்றே ஒரு தெளிவான மனம் திரும்பும் அனுபவத்திற்குள்ளே கடந்து வருவோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, கொரிந்து சபை மக்களுடைய வாழ்க்கையிலே பாவம் சுட்டிக்காட்ட பொழுது அவர்கள் மனம் திரும்பினார்கள். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவங்களை குறித்து எங்களுக்கு நீர் சுட்டிக்காட்டும் பொழுது, எங்களுக்கு உணர்த்தும் பொழுது மெய்யான மனம் திரும்புதலை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பாவத்தை குறித்த எங்கள் துக்கம் லௌகீக துக்கமாக இல்லாதபடி அது தேவனுக்கேற்ற துக்கமாக இருக்க எங்களுக்கு துணை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் தாமே தொடர்ந்து எங்களோடு பேசும். எங்களை பூரணமாய் உம்முடைய சந்தோஷத்திற்குள்ளே வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களை, ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்துகிற விசுவாசிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சிகளும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க வழி நடத்தும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27.
ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, தேசமெங்கும் வாழும் ஜனங்களே, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்ட வருகை துரிதமாக, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்ட வருகை துரிதமாக. ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே.
எங்கள் இமெயில் முகவரி: tamiltb@radio882.com.
இயேசுவின் திரட்சி பிள்ளையே, அறிவிப்பது அறிந்த கடமையே. இயேசுவின் திரட்சி பிள்ளையே, அறிவிப்பது அறிந்த கடமையே. ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, தேசமெங்கும் வாழும் ஜனங்களே. ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக. ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே,
தேவன் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். யோபு 8:21. யோபு 8:21.
மனதுருவும் நெஞ்சம் உண்டோ பாடுகளை பா, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, தேசமெங்கும் வாழும் ஜனங்களே. ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக. ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, தேவ ஜனங்களே.